நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா பங்க பஸ்டர் என்ற மிக சக்தி வாய்ந்த குண்டுகளை பயன்படுத்தியுள்ளது. இந்த பங்க பஸ்டர் குண்டுகள் தொடர்பிலும் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பிலும் சில முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் ஊடகத்துறையில் பல ஆண்டு கால அனுபவம் வாய்ந்த இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். வணக்கம் சத்யநாதன் அவர்களே.
வணக்கம்.
ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்த செய்திகள் தான் நாம் எங்கும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு 2 வார கால அவகாசம் தேவை என்று கூறியிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் சில நாட்களுக்குள் அந்த தாக்குதலை நடத்தியது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இல்லையா? இந்த தாக்குதலுக்கு பங்க பஸ்டர் என்ற மிக சக்தி வாய்ந்த குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த குண்டுகளை பற்றி இப்போது பரவலாக பேசப்படுகிறது. இந்த குண்டுகளின் ஆற்றல் பற்றி எங்களுக்கு முதலில் விளக்க முடியுமா?
பங்க பஸ்டர் போம புதிய ஒன்று அல்ல ரேணுகா. 2 போரிலும் கொரியன் போரிலும் கல்ஃப் வார் என்ற வளைகுடா போரிலும் இவை வெவ்வேறு பெயர்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது அமெரிக்காவிடம் இருப்பது அதிநவீன பங்க பஸ்டர்களாம். ஈரானின் அணுசக்தி ஆய்வு நிலையங்களை அழிக்க அமெரிக்கா இவற்றை இப்போது பயன்படுத்தி இருக்கிறது. ஈரானின் ஃபோடோ அணுசக்தி நிலையம் மீது இந்த குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய நிலைகள் மீது டொமோவோக் மிசைல்ஸ் என்ற விமானம் மூலமாக குண்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. பங்க பஸ்டர் குண்டுகளை பற்றி பார்க்கும் முன் இவற்றை சுமந்து செல்லும் B2 பாம்பர்ஸ் என்ற குண்டுவீச்சு விமானங்கள் பற்றி பார்க்க வேண்டும் ரேணுகா. இது உலகிலேயே மிக அதிக பொருட்செலவில், அதாவது 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானமாகும். இந்த விமானங்களால் ஒவ்வொன்றும் சுமார் 30,000 பவுண்ட் அல்லது 13,000 கிலோகிராம் எடை கொண்ட பங்க பஸ்டர் குண்டுகளை சுமந்து செல்ல முடியும். ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது 14 பங்க பஸ்டர்கள் போடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு B2 பம்பர்களும் 2 குண்டுகளை சுமந்து செல்ல முடியும் என்ற நிலையில் 7 B2 பம்பர் விமானங்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த B2 பம்பர்கள் மணிக்கு 1,000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியவை, உலகில் எந்த இடத்துக்கும் சென்று தாக்கக்கூடியவை, ஏரியல் ரீஃபுயலிங் என்ற வானில் பறந்து கொண்டே எரிபொருளை நிரப்பிக் கொள்ளும் ஆற்றல் உள்ளவை, எந்த இலக்கையும் துல்லியமாக தாக்கக்கூடியவை. இந்த B2களுக்கு மேலதிகமாக 125 போர் விமானங்களும் மற்ற நிலைகளை தாக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரேணுகா. இனி பங்கர் பஸ்டர்களை பற்றி பார்ப்போம். இவை 2 போது பயன்படுத்தப்பட்டது. எர்த்குவேக் பம்ப் என்று அப்போது அழைக்கப்பட்டது. அவற்றின் நவீன வடிவம் தான் இந்த பங்க பஸ்டர்கள். இந்த நவீன பங்க பஸ்டர்கள் அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கின்றன. இதற்கு தொழில்நுட்ப ரீதியாக GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர்ஸ் அல்லது MOP என்று பெயர். முன்பு சொன்னது போல இந்த குண்டுகள் ஒவ்வொன்றும் 13 டன் எடை கொண்டவை, 6 மீட்டர் உயரம் கொண்டவை. எந்த கடினமான பாறையாக இருந்தாலும் பூமியை துளைத்து சென்று 60 மீட்டர் ஆழத்தில் வெடிக்க வல்லவை. இதை பிரயோகிப்பதற்கு துல்லியமாக சரியான இலக்கில் போடக்கூடிய ஆற்றல் மிகுந்த நிபுணர்கள் தேவை. பூமிக்கடியில் உள்ள பங்கர்கள், சுரங்கங்கள் என்பவற்றை நிர்மூலம் செய்யும் ஆற்றல் இந்த குண்டுகளுக்கு உண்டு ரேணுகா.
நீங்கள் சொன்னது போன்று 60 மீட்டர் ஆழத்தில் இவை வெடிக்க வல்லவை என்பதால் தான் பூமிக்கடியில் 90 மீட்டர் ஆழத்தில் இருக்கின்றதாக கருதப்படுகின்ற ஈரானின் ஃபோடோ அணுசக்தி நிலையத்தை தாக்க இந்த பங்க பஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா?
ஆமாம். பாறைகளுக்கு அடியில் 90 மீட்டர் ஆழத்தில் சுரங்க பாதைகளை ஒன்றிணைத்து அமைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் ஃபோடோ நிலையத்தை வேறு எந்த வகை குண்டுகளாலும் தயாரிக்க முடியாது ரேணுகா. முதல் குண்டு 60 மீட்டர் ஆழத்துக்கு பூமியை ஊடுருவி சென்று வழி அமைக்கும் போது, அதே வழியாக துல்லியமாக அனுப்பப்படும் 2 குண்டு மேலும் 60 மீட்டர் ஆழத்தை தொடும். முதலாவது குண்டு 60 மீட்டர் ஆழத்தில் வெடிக்கும் நிலையில் அதன் வழியாக சென்ற 2 குண்டு 120 மீட்டர் ஆழத்தில் வெடிக்கும். 90 மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக கருதப்படும் இந்த அணுசக்தி நிலையத்தை அழிக்க பம்பர் பஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ரேணுகா.
அப்படி பார்த்தால் ஈரானின் அணுசக்தி நிலைகள் பூரணமாக அழிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லலாமா?
அவை முற்றாக அழிக்கப்பட்டு விட்டன என்று அதிபர் டிரம்ப் சொன்னாலும், உண்மையாக எந்த அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் கூறியிருக்கிறார். ஈரானும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி எந்த அறிவித்தலும் இதுவரை செய்யவில்லை. தாக்குதலுக்கு முன்னதாகவே ஈரான் செறிவு செய்யப்பட்ட யூரேனியத்தை வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டதா என்பதும், இப்போது தாக்கப்பட்டுள்ள மூன்று அணுசக்தி நிலைகளை தவிர மேலும் நிலைகள் ஈரான் வசம் உள்ளதா என்பதும் தெரியாது. ஆனால் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் அறிவும் திறனும் ஈரானிடம் இருப்பதை ஒருவரும் மறுப்பதற்கில்லை. ரேணுகா,
ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்பதுதான் இந்த தாக்குதல்களின் அடிப்படை இல்லையானால், அப்படி பார்க்கும் போது இந்த ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அல்லது வைத்திருந்தது என்பதற்கு ஏதேனும் சான்றுகள் ஆதாரங்கள் இருக்கின்றனவா?
ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் எமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்று சொல்வது யார்? இன்டர்நேஷனல் அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சியின் தலைவர் ஜெனரல் ரஃபால் கோசி. IAEA என்ற இன்டர்நேஷனல் அட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி அணு ஆயுதங்களை கண்காணிக்கும் மிக பிரதானமான மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு என்பது கவனிக்கத்தக்கது. ரேணுகா, அணு ஆயுதங்களுக்கு தேவையான யூரேனியத்தை செறிவுபடுத்தும் படிமுறைகளில் ஈரான் ஈடுபட்டிருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதா என்பது எமக்கு தெரியாது என்பதே IAEA-இன் கருத்தாகும். இருந்த போதும் IAEA-இன் மற்றொரு அறிக்கை உற்று நோக்கப்பட வேண்டிய ஒன்று. அதில் IAEA இப்படி சொல்கிறது, ஈரான் யுரேனியத்தை 83.7 அளவுக்கு செறிவாக்கியுள்ளதுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த அளவுக்கு செறிவு செய்யப்பட்ட யுரேனியம் சிவிலியன் பர்பசஸ், குடிமைசார் தேவைகளுக்கு உகந்தது அல்ல. ஈரானிடம் இதுவரை அணு ஆயுதங்கள் இல்லை என்றாலும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது என்று கொள்ளப்பட வேண்டும் என்பது அதன் கூற்றாகும். அதே நேரத்தில் அதிபர் டிரம்பின் நிர்வாகத்தில் டாப் இன்டெலிஜென்ஸ் ஆபிஷியலாக இருக்கின்ற உளவுத்துறைக்கு பொறுப்பான துல்சி கபார்ட் கருத்து தெரிவிக்கும் போது கூட, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முற்படுகிறது என்பதற்கான எந்த ஆதாரமும் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றே கூறியிருக்கிறார்.
சரி, இன்னும் ஒரு விடயத்தை பார்த்தால், இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி இருக்கிறது, ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அது இப்போது தனித்து விடப்பட்டுள்ளது. அதன் நண்பர்களுக்கு என்ன நடந்தது?
இஸ்ரேல் தற்போது நடத்தி வரும் குண்டு தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஈரான் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ரேணுகா, ராணுவ நிலைகள், ஏவுகணை நிலைகள், மின்சாரம் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க அமைப்புகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன. அணு விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள், உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் ஆகியோரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். டெஹரான் நகர் தாக்கப்படலாம் என்ற பயத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நகரத்தை விட்டு வெளியேறி வருகிறார்கள். பல பொதுமக்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். ஈரான் இப்போது தனித்தே விடப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஈரானின் ராணுவ தாக்குதல் திட்டங்களை செயல்படுத்தி வந்த லெபனானில் உள்ள அசபுல்லா இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக நிலைகுலைந்து போயிருக்கிறது. அதன் ஆயுத கிடங்குகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன. அதன் தலைவர் ஹசன் அசருல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து அசபுல்லா நிலைகுலைந்திருக்கிறது. காசாவில் ஹமாஸ் போன்றவையும் பலவீனமாக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கு ஆதரவாக இருந்த சிரியாவின் முன்னாள் தலைவர் அசாட் நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவில் தஞ்சமடைந்ததை தொடர்ந்து புதிதாக அதிகாரத்தை கைப்பற்றியுள்ள சிரிய அரசு ஈரானுக்கு நேசக்கரம் நீட்ட தயாராக இல்லை. மத்திய கிழக்கு வெளியே பார்த்தால், ஈரானுக்கு ஆயுதங்களையும் ராணுவ கட்டமைப்புகளையும் வழங்கி வந்த ரஷ்யா உக்ரைன் போரில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு அதிபர் டிரம்புடன் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் இணக்கப்பாட்டை கெடுத்துக்கொள்ள ரஷ்யா இப்போது விரும்பவில்லை. அது ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதோடு நின்றுவிட்டது. சீனாவும் வடகொரியா போன்ற நாடுகளும் நேரடியாக ஈரானுக்கு உதவும் நிலைப்பாட்டில் இல்லை. அமெரிக்கா கிழித்த கோட்டை தாண்டாத மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு ஒதுங்கிவிட்டன. இஸ்ரேலுடன் ஒப்பிடுகையில் ஈரான் மிகப்பெரிய இராணுவ பலம் மிக்க நாடு. ஆனால் இஸ்ரேல் வசம் நவீன ஆயுதங்களும் தொழில்நுட்பமும் மோசாடு போன்ற ஆற்றல் மிக்க அமைப்புகளும் இருக்கின்றன. ரேணுகா, நிலைமை மோசமாகும் கட்டத்தில் 2,00,000 போராளிகளை கொண்ட ஈராக்கின் PMF, இதே எண்ணிக்கையில் போராளிகளை கொண்ட யமேனின் ஊத்திஸ் என்பன ஈரானுக்கு ஆதரவாக இறங்கக்கூடும். கடந்த சில வாரங்களாக ஈரான் அதிபர் பாகிஸ்தானுடன் இணக்கப்பாட்டை அதிகரித்து வருகிறார். பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருப்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இதைத் தவிரவும் ஈரானிய தலைமைக்கு நாட்டு மக்களிடையும் கணிசமான எதிர்ப்பு இருக்கிறது. ரேணுகா, ஆட்சி மாற்றம் தேவை என்பதே அவர்களது நிலைப்பாடாகவும் இருக்கிறது.
அப்படியென்றால் ஆட்சி கவிழ்ந்தால் என்ன நடக்கக்கூடும்?
ஆட்சி கவிழ்ந்தால் இஸ்லாமிய புரட்சி நடந்தபோது, அதாவது 1979 பதவியில் இருந்த அரசர் முகமது ரிசா ஷா அப்போது நாட்டை விட்டு தப்பி ஓடினார். அவரது மகன் இளவரசர் ரிசா பஹலாவி இப்போது பாதுகாப்பு கருதி அமெரிக்காவில் தலைமறைவாக இருக்கிறார். அவரது தந்தையை போலவே அமெரிக்கா இஸ்ரேல் இரு நாடுகளுடனும் இணங்கி போகக்கூடியவர். அவரை கொண்டு வந்து பதவியில் இருத்துவது அமெரிக்காவின் நோக்கமாக இருக்கலாம் என்பதே அரசியல் அவதானிகளின் கணிப்பாக இருக்கிறது. ரேணுகா, அவருக்கு இப்போது வயது 64 ஆகிறது.
மிக்க நன்றி. ஈரான் இஸ்ரேல் தொடர்பிலான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வர இருக்கிறோம். தெளிவான தகவல்களை வழங்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.